விதை அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்க செல்கிறார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன, பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண்ணில்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே ஏற அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபொழுது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபொழுதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கனோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க் நற்செய்தி நூலிலே 3 அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற போது இயேசு விண்ணக வாழ்வை மண்ணகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இயேசு 3 அதிகாரத்திலே பல்வேறு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். முடக்குவாதம் உற்றவரை நடக்க செய்தல், தீயாவி பிடித்தவரை குணமாக்குதல், தொழுநோயாளியை குணப்படுத்துதல், ஓய்வு நாள் பற்றிய தெளிவு என்றெல்லாம் பல்வேறு விதமான சிந்தனைகளையும் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும், பாடி பாவிகளை தேடி சென்று மீட்டு அவர்களுக்கு தன்னுடைய அழைப்பை தரக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் இயேசு சுட்டி காட்டி, இந்த மண்ணகத்திற்கு விண்ணகத்தின் மகிழ்ச்சியை நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி முதல் 3 அதிகாரங்களிலே மார்க் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். 4 நற்செய்தியாக இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த 4 அதிகாரத்திலே ஒரு புதிய வழிமுறையான ஒரு போதனையை இயேசு அந்த சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மக்களுக்காக போதிக்க தொடங்கக்கூடியவராக அல்லது கற்பிக்க தொடங்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நற்செய்தியின் தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு கூட்டத்தினரை பார்த்து போதிக்கக்கூடியவராக கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். மக்கள் கேட்பது என்பது ஒரு புதிதான செயல் அல்ல. மக்கள் எல்லா நேரங்களிலும், பல நேரங்களிலே மக்கள் கேட்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதைதான் விவிலியம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். இணைச்சட்டம் அதிகாரம் 6:3 நாம் வாசிக்கின்றோம். இஸ்ராயலிலே அவற்றிற்கு செவி கொடு, அவற்றை செயல்படுத்த முறையிடு என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். செவி மடுப்பது என்பது இஸ்ராயல் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இஸ்ராயல் மக்கள் தவறியதால் தான் 40 பாலைவனத்திலே அவர்கள் சுற்றி திரிந்ததை நமக்கு விவிலியம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுடைய இறை வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த 4 அதிகாரத்திலே அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் கற்பிக்க தொடங்குகிற போது 4:2 நாம் வாசிக்க கேட்கிறோம், இதோ கேளுங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக, ஆழமான வார்த்தையை அவர்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக, கேட்க கட்டளையிடக்கூடியவராக, இதோ கேளுங்கள் என்று சொல்லி அந்த இஸ்ராயல் மக்களுக்கு, அந்த அங்கு கூடியிருந்த அந்த மக்களுக்கு அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கேட்பது என்பது நமக்கு பல நேரங்களிலே மிகவும் கசப்பான காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அங்கிருந்த ஒரு தாத்தா தன்னுடைய பேரப்பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அமர வைத்து கொண்டிருந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார். எப்படி எல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். நான் அந்த தாத்தாவையும் அந்த பிள்ளைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சில குழந்தைகள் அந்த தாத்தா சொல்வதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அந்த தாத்தா சொல்வதை கவனிப்பது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அவர்கள் தலைகளை குனிந்து கொண்டு அவர்கள் கைகளில் கிடைத்த பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கேட்பவர்கள் பல்வேறு விதமான சிந்தனைகளோடும் பல்வேறு விதமான செயல்பாடுகளோடும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை நான் பார்க்க முடிந்தது. அப்படிதான் இந்நற்செய்தி நான் வாசித்து கொண்டிருந்த போது இந்த நற்செய்தியில் எனக்கு தோன்றியதும் இதுதான். இயேசு கடலோரம் கற்பிக்க தொடங்கக்கூடியவராக இருக்கிறார். பலவிதமான மக்களை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த பலவிதப்பட்ட மக்களிலே சிலர் இயேசு சொல்வதை கேட்பதற்காக கூடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு என்ன சொல்கிறார், என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்பதற்காக ஆர்வத்தோடு அவர்கள் கூடி இயேசுவை பார்ப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். ஒரு சிலர் இயேசு எதை பற்றி பேசக்கூடியவராக இருக்கிறார், இயேசுக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்பதை எல்லாம் சோதித்து அறிவதற்காக இயேசுவிடத்தை நோக்கி சென்று இயேசுவிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் இயேசு எதை சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நாம் எதை குறை கொண்டு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி இயேசுவை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் கடமைக்காக தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்காக அல்லது பலருடைய கூட்டத்திற்காக அவர்கள் வந்து அந்த மக்களை சந்திப்பதற்கான ஒரு ஆர்வத்தை அந்த இயேசுவோடு இணைந்து அவர்கள் செல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்நற்செய்தியிலே இந்த விதைப்பவர் உவமை அல்லது விதைப்பவர் உவமையாக இயேசு நமக்கு தரக்கூடிய இந்த நற்செய்தி பகுதி 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கிறோம். 1, இயேசு சொல்லக்கூடிய உவமை. அந்த உவமையின் வழியாக அவர் தரக்கூடிய உவமைகளினுடைய நோக்கம். 3, அந்த உவமைகளினுடைய விளக்கத்தை இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இயேசு தன்னுடைய வாழ்விலே அவர் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் தன்னுடைய யதார்த்த நிகழ்வுகளிலிருந்து அவர் உவமைகளாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்ட நிகழ்வை தான் இன்றைய வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளின் வாக்குறுதியை நம் வாழ்வில் எப்படி வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு அழகான வாசகமாக இந்த வாசகத்தை நான் பார்க்கிறேன். காரணம் இந்த நற்செய்தி பகுதியில் நான்கு விதமான புதிய விஷயங்களை இறைவன் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, நாம் வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்திலே 20வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 4:20 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நல்ல மண்ணில் இரண்டு பண்புகளை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, அவர்கள் வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் திறந்த மனதிற்கான வெளிப்படையான வாழ்விற்கான ஒரு அர்த்தத்தை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நல்ல மண் என்று சொல்லப்படக்கூடியது இந்த புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாக்குறுதியை அந்த மண் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விதையை நாம் மண்ணிலே போடுகிற போது அந்த மண் கடினத்தன்மை இல்லாமல் மிகவும் லேசாக இருந்தால்தான் அந்த விதை வேர் விட்டு வளரக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களும் அப்படிதான். வெளிப்படையான சிந்தனைகளோடு நாம் வாழ்கிற போது நாம் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நாம் வளர வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய முதல் மண், இந்த நச்சயத்திலே முதலாவதாக சுட்டி காட்டப்படக்கூடிய அந்த மண் கடினமாகவும் எதிர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால் தான் அந்த விதைகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் அந்த விதைகள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் அவர்களால் வளர்ச்சி பெற முடியவில்லை. ஆனால் நல்ல மண் என்பது அது மிகவும் லேசாக இருந்த காரணத்தினால் வெளிப்படையான எல்லாவற்றையும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலை இருந்ததால் தான் அந்த மண் 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பலன் தரக்கூடிய மண்ணாக அது வளர்ச்சி பெறுகிறது. இதைதான் மார்க் நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். 1:3 காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நல்ல மண், இந்த விதை என்பது வார்த்தையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது எந்த வார்த்தையை? இந்த வார்த்தையை தான். மார்க் நற்செய்தியாளர் 3:15 நாம் வாசிக்கின்றோம், காலம் நெருங்கி வந்து விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி நேற்று அல்ல, இன்று அல்ல, என்றுமே இறைவனுடைய வார்த்தையை நாம் என்றும் கேட்டு அதன்படி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறை அரசை நாம் இந்த மண்ணிலே மலர செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை தான் இந்த வெளிப்படையான வாழ்வுக்கான ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறோம், நாம் எப்படி வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம், இறைவனுடைய அரசை நாம் ஏற்று வளரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதுதான் நம்முடைய தினமும் ஜபத்திலே ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் சொல்கிற போது, இறையாட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக, விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி நாம் ஜபிக்கிறோம் என்றால், நாம் விண்ணகத்தை இறை அரசுக்கு இறப்பிற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுவதல்ல, மாறாக நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் விண்ணகத்தை இந்த மண்ணகத்திலே சுவைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் புனித எலிசபெத் ஆஃப் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய புனிதை தன்னுடைய வாழ்விலே சொல்கிறார், நான் ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போதும் இறைவனுடைய மகிமைக்காக செய்வது மட்டுமல்ல, நான் விண்ணகத்தை இந்த மண்ணகத்திலே வாழக்கூடியவளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறதா? நான் திறந்த மனதோடு வெளிப்படையான செயல்பாடுகளை நான் செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய முதல் கருத்தாக இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நல்ல மண்ணாக இருக்கிற போதுதான் அது செடி வளரக்கூடிய தன்மைக்கு அது இருக்கிறது. நாமும் வெளிப்படையான ஒரு தன்மையில், வெளிப்படையான வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கிற போது நாமும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி உணர்ந்து கொள்கிற போது நம்முடைய வாழ்விலும் நாம் வெளிப்படையான ஒரு வளர்ச்சியை நாம் பெறக்கூடியவர்களாக, வளர்ச்சியை நம்முடைய வாழ்விலே நாம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறோம். புதியதை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய கருத்துக்களோடு நாம் வாழ்கிற போது நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக, வெளிப்படையான ஒரு வாழ்வாக நமக்கு அமைகிறது. 2வதாக நாம் கேட்கிறோம், நாம் தாராளமாக விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த விதைப்பு ரோமையிலே விதைக்கிறவர் விதைத்து கொண்டு செல்கிறார். அவர் நல்ல மண்ணை மட்டும் தேடி சென்று விதைக்கவில்லை, மாறாக அங்கு இருந்த எல்லா இடங்களிலும் அவர் தேடி சென்று விதைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எது நல்லவன் எது கெட்டவன் என்று பார்க்கவில்லை, மாறாக தன்னுடைய தாராள உள்ளத்தோடு அவர் விதைக்கக்கூடியவராக இருக்கிறார். எதை விதைக்கக்கூடியவராக இருக்கிறார்? கடவுளுடைய வார்த்தையை, அதைதான் லூ மத்தேயுவின் அச்செய்தியாளர் அதிகாரம் 29 இறை வசனங்கள் 29 நாம் வாசிக்கிறோம். மக்கள் இனத்தார் அனைவரையும் சீடராக்குங்கள். குறிப்பிட்ட மக்களை நாம் சீடராக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை, மாறாக மக்கள் இனத்தார் எல்லோரையும் சீடராக்குங்கள் என்று சொல்லி நமக்கு அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த மக்கள் இனத்தார் எல்லோரையும் சீடராக்குவது என்பது நம்முடைய தாராள உள்ளத்தை, இறைவன் நமக்கு கொடுத்த அந்த உள்ளத்தை, வெளிப்படையான வாழ்வை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட தாராள உள்ளத்தோடு இறைவனுடைய பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்முடைய குறிப்பிட்ட குழுமத்திற்காக அல்லது குறிப்பிட்ட மக்களுக்காக என்று சொல்லி நம்முடைய வாழ்வு குறுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்வு இயேசுவுடைய வார்த்தையை நாம் தாராள உள்ளத்தோடு பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த வார்த்தையின் வழியாக நாம் எல்லா மக்களையும் இயேசுடைய சீடர்களாக மாற்றுவதற்கான ஒரு வழிவகையாக இருக்கிறதா என்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு இரண்டாவது கருத்தாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் தாராளமாக விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை, நாம் இறைவனோடு இணைந்த அந்த செயல்பாடுகளை நாம் பிறருக்கு நம்முடைய வாழ்வின் வழியாக தாராள உள்ளத்தோடு நாம் கொடுக்கின்ற போது நாம் எல்லா மக்களையும் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக நற்செய்தி நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம், தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மண் ஆன்மீக வாழ்வில் பல்வேறு விதமான ஏமாற்றங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த உலகிற்கு அமைதி உண்டாகு என்று சொல்லி பல்வேறு இடங்களில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் அமைதி இருக்கிறதா? நம்முடைய ஆன்மீகத்து வாழ்விலே நாம் பல்வேறு நேரங்களில் அமைதியை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே அமைதியை இழக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். தோல்வியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே தான் இந்த ஓமை நமக்கு அழகாக கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மண் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த விதை தோர்த்துவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தோல்விகளை கண்டு அந்த விதை பயப்படவில்லை, மாறாக நம்முடைய வாழ்விலும் நாம் பல்வேறு நேரங்களிலே நிராகரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், துன்பத்திற்கு ஆளாகப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே நான் கேட்பதையெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாம் துன்பத்திற்கு தோல்வியை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், பல நேரங்களிலே இன்று தற்கொலைகள் ஏற்படக்கூடியதற்கு மிகப்பெரிய காரணம் தங்களுடைய வாழ்விலே தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதது தான் காரணம் என்று சொல்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனநிலை தயாராக இல்லை. நாம் எப்போதுமே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லித்தான் நம்முடைய வாழ்வை நாம் முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். வாழ்விலே வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வாழ்வில் சகஜமாக இருக்க வேண்டும். நாம் வெற்றியை மட்டும்தான் நோக்கி வாழ வேண்டும். ஆனால் வெற்றியை மட்டுமே நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே நாம் சிந்தித்திருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்வு தோல்விகளையும் ஏற்றுக்கொண்டு வெற்றியின் பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த முச்செடியில் விதைக்கப்பட்ட விதைகளும் இந்த பாறையில் விழுந்த விதைகளும் அவர்கள் தோர்த்து போகிறார்கள் என்று சொல்லி வருத்தப்படவில்லை, மாறாக நல்ல விதத்தில் விழுந்த விதைகள் நன்கு வளர்ச்சி பெற்று அவர்கள் நல்ல விதத்திலே நாம் வளர வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. தோல்விகளை கண்டு நாம் சோர்ந்து விடாமல், நாம் தளர்ச்சி அடையாமல், நாம் வெற்றியின் பாதையை நோக்கி முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் கலாத்தியர்கள் திருமுகத்திலே அதிகாரம் 6:29 29 நாம் வாசிக்கின்றோம். தளர்ச்சி அடையாமல் இருந்தால் நாம் தக்க காலத்தில் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். தளர்ச்சி அடையாமல் இருக்கிற போது நம்முடைய வாழ்விலே நாம் தக்க நேரத்தில் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி தூய பவுல் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் நமக்கு நான்காவது கருத்தாக நமக்கு அழைத்து செல்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் பொறுமையாக இருந்து நாம் பல்வேறு நேரங்களிலே நாம் வெற்றியை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கடவுள் தர வேண்டியதை தர வேண்டிய நேரத்தில் அவர் தரக்கூடியவராக இருப்பார் என்கின்ற பொறுமை நம்மிடத்திலே இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதற்கு அழகான எடுத்துக்காட்டு யோபு. யோபு தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட கடவுள் எனக்காக கொடுத்தார், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார், எனக்கு தருவார் என்கின்ற நம்பிக்கை யோபிடத்தில் இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கை பொறுமை நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். அதை தான் இந்த நான்காவது கருத்தாக நமக்கு இந்த ஓமை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிற போது இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார். நமக்கு இறைவன் துணையாக இருந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தகுந்த நேரத்திலே நமக்கு அவர் தரக்கூடியவராக இருப்பார். அப்படி தருகிற போது அந்த செடி எப்படி வளர்ந்து 100 மடங்காக 30 மடங்காக 60 மடங்காக பலன் தரக்கூடியதாக இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு பலனை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நல்ல மண்ணாக நாம் வாழ்கிற போது இந்த 4 விதமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் வெளிப்படையான ஒரு வாழ்வை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் தாராளமான உள்ளத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தோல்விகளை ஏற்றுக்கொண்டு வெற்றியின் பாதைக்கு நம்மை நாம் அழைத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் பொறுமையாக இருந்து இறைவனுடைய அரசிலே நாம் இணையக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் நல்ல நல்ல மண்ணாக நல்ல உள்ளங்களை பெற்ற மனிதர்களாக நாம் வாழ்கிற போது இந்த 4 விதமான குணங்களையும் நாம் பெற்று இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை, இறைவனோடு நாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாழ்வை, நாம் இறைவனுக்கு செவிமடுத்து அதன் வழியாக நாம் பயன்பெறக்கூடிய ஒரு வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.